الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال الله سبحانه وتعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماؤهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم جلس على المنبر فقال إن عبدا خيره الله بين أن يؤتيه من زهرة الدنيا ما شاء وبين ما عنده فاختار ما عنده فبكى أبو بكر إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்துக்கு மனிதனை அனுப்பியதிலிருந்து மனிதனுக்கு நேரான வழியை சீரான வழியை சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை சோஃபுகளை கொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தான். அதே வரிசையில் உலகமே பாவம் எனும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு ஒளியூட்ட உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்து உதைத்த என் உயிரிழ மேலான அருமை நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடித்தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் சபா தாபிஈன்கள் நல்லவர்கள் வலிமார்கள் உலமாக்கள் இன்னும் இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியுமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹுடைய வீட்டிலே ஏழத்தே காப்புடைய நீயத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன். அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான சிறப்புமிக்க ஒரு மாதத்தில் நாம் அனைவரும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அதுதான் ரபியோனில் அவ்வல் மாதம். ரபியோனில் அவ்வல் மாதம் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வருவது, நாங்கள் எங்களுடைய உயிரை விட மதிக்கக்கூடிய எங்களுடைய அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்றுதான் எங்கள் அனைவருக்கும் ஞாபகம் வருவது. உண்மையும் அதுதான். ஆனால் உயிரை விட மதிக்கக்கூடியவரை எவ்வளவு எங்களுக்கு தெரியும் என்று பார்த்தால் ஒரு சில விடயங்கள் மாத்திரம்தான் தெரியும். உயிரை விட மதிக்கின்றோம், ஆனால் அவர்களை பற்றி ஒரு சில விடயங்கள் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய எல்லாமே எங்களுக்கு தெரியும். கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு 124,000 நபிமார்களை அனுப்பினார். அந்த நபிமார்களுக்கு முற்றுகையாக முற்றுப்புள்ளியாகத்தான் எங்களுடைய உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர்கள்தான் கடைசி நபி. அவர்களுக்கு பின்னால் வேறு எந்த நபியும் இந்த உலகத்துக்கு வரமாட்டார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறக்கின்ற நேரத்திலே இந்த உலகமே எப்படியான ஒரு நிலைமையில் இருந்ததென்றால், அல்லாஹ்வை வெறுத்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு உலகமாக இருந்தது. கடைசி நபி அவர்களுக்கு முதல் வாழ்ந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தினான். அவர்களை வானத்துக்கு உயர்த்தின காலத்தில் இருந்து எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 570 வருடம். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு வரலாற்றிலே ஃபத்ரத்துடைய காலம் என சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறக்கின்ற நேரத்திலே, நான் நபியுடைய 63 வருட வாழ்க்கையை உங்களுக்கு குறைந்தது 63 நாட்களில் சொல்ல வேண்டும், குறைந்தபட்சம், அல்லது அதைவிட பின்னால் வந்தால் ஆக சுருக்கமாக பேசி 63 நிமிடங்களிலாவது பேச வேண்டும். ஆனால் அது இங்கே இடம் கொடுக்காது. இருந்தாலும் நபியை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சில விடயங்கள் சொல்லுகின்றேன். இதற்கு மேலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு கிதாபுடைய புத்தகத்துடைய பெயரை சொல்கின்றேன். எல்லோரும் வாங்கி படியுங்கள், வீட்டுக்கும் வாங்கி கொடுங்கள். அதுதான் ரஹீக்குல் மஹ்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் புத்தகம். அது தமிழிலும் இருக்கின்றது, சிங்களத்திலும் இருக்கின்றது, ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. உலக வரலாற்றிலேயே நபி அவர்களை பற்றி எழுதப்பட்ட, நபி அவர்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்ட புத்தகங்களில் அவார்டு வாங்கினது, பரிசு, முதலாவது பரிசு வாங்கின புத்தகம் தான் அந்த ரஹீக்குல் மஹ்தூம் என்று சொல்லக்கூடிய புத்தகம். எல்லோரும் மறந்துடாம வாங்குங்க. இன்றைக்கு அரசியலில் முன்முரமாக பார்க்கக்கூடிய நாங்கள், சினிமாவை முன்முரமாக படிக்கக்கூடிய நாங்கள், இன்னொரன்ன கேடுகட்டவர்களுடைய செய்திகளை எல்லாம் தேடி தேடி படிக்கக்கூடிய நாங்கள், குறைந்தபட்சம்
மிம்பரில் இருந்து உங்களுக்கு அன்பு கட்டளை இடுகின்றேன், இதை ஒவ்வொருவரும் வாங்கி கட்டாயம் படியுங்கள். நான் நபியுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தில் ஓரிரு இடங்களை தான் உங்களிடத்தில் தொட்டு காட்டுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கு முன்னே தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் பிறக்கும் பொழுது, அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, அனாதையாக பிறந்தார்கள். பிறந்து 6வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயையும் இழக்கின்றார்கள். 6வது வயதில் அனாதையாக நின்ற பொழுது யாருமே உறவினர்கள் இல்லாத நேரத்திலே அவர்களுடைய அப்பா தந்தையின் தந்தை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அரவணைத்து வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8வது வயது இருக்கின்ற நேரத்திலே அப்துல் முத்தலிபும் மரணித்து விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அப்துல் முத்தலிபுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற நேரத்திலே அந்த சந்தூக்கின் கீழால் தூக்கி கொண்டு போற ஜனாசாவுக்கு கீழால் நபி அவர்களுடைய 8வது வயதிலே கண்ணீர் வடித்து அழுது கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். அரவணைக்க உதவி அளிக்க யாருமே இல்லாத அந்த கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அன்று நபி அவர்களுடைய கையை பிடித்து அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளை விட மதித்து அவர் வளர்த்தார். அவர்தான் அபு தாலிப் என்று சொல்லக்கூடியவர். அபு தாலிப் நபி அவர்களை வளர்த்தது மாத்திரமல்ல, நபி அவர்களை செம்மையாக வளர்த்தார், அழகாக வளர்த்தார், நபி அவர்களை தன்னுடைய பிள்ளைகளை விட மதித்து வளர்த்தார். நபி அவர்களுக்கு எவைகளெல்லாம் உலகத்துக்கு தேவையோ அவைகளை எல்லாம் படிச்சு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபாரம் படிச்சு கொடுத்ததும் அந்த அபு தாலிப் தான். எந்த அளவென்றால் ஒரு நாள் பிரயாணத்திலே வியாபாரத்துக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார் நபி அவர்களை. யமன் தேசத்திற்கு போகின்ற நேரத்திலே நபி அவர்களுடன் அவர் ஒரு மரத்து அடியிலே தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரிலே ஒரு பிரயாண கூட்டம் இருந்தார்கள். அந்த பிரயாண கூட்டத்திலே உஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஹிப் ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் வந்து கேட்டார் அபு தாலிபிடத்துல, இவர் யாருன்னு கேட்டார். சொன்னார், இது என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பியுடைய மகன். சொன்னார், அவரே இவரை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவர் பின்னால் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துள்ள மனிதராக வருவார், ஆனால் இவரை கொலை செய்ய ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, அபு தாலிப் நபி அவர்களுடன் எந்த அளவு இரக்கமாக இருந்தார் என்றா, உடனடியாக நபி அவர்களை கூட்டிட்டு பிரயாணத்தை அறவாசியில முடிச்சிட்டு பிசினஸ் அறவாசியில நிறுத்தாட்டி விட்டு நேர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். அந்த ராஹிபிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் எப்படி இவரை தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அவர் சொன்னார், நான் தௌராத்தை படித்திருக்கின்றேன், தௌராத்தில் சொல்லப்பட்ட எல்லா அங்க அடையாளங்களும் இவரில் இருக்கின்றது, இவர்தான் கடைசி நபி முஹம்மத் என்று சொல்லிவிட்டு சொன்னார். மரம் இவருக்கு பணிந்து நிழல் கொடுத்ததை நான் கண்டேன், மேகங்கள் இவர் நடக்கின்ற நேரத்திலே இவருக்கு மேலால் நிழல் கொடுத்து கொண்டு போனதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன். உடனே அபு தாலிப் அன்றிலிருந்து நபி அவர்களை விட்டு பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு வாழ்ந்தார் என்றால், அன்பான சகோதரர்களே பெரியவர்களே வாலிபர்களே, இரவு நேரத்திலே அபு தாலிபுடைய பிள்ளைகள் தான் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு, உர்வா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடன் தான் நபி அவர்களும் வளர்ந்தார்கள். ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட நபி அவர்களை போலவே இருந்தார்கள். உருவத்திலே இரவு நேரத்திலே நபி அவர்களுடன் சேர்த்து அவர்களுடைய பிள்ளைகளை தூங்க வைப்பார் அபு தாலிப். நடுநிசையிலே எழும்பி நபி அவர்களை அந்த இடத்திலிருந்து எடுத்துவிட்டு அவர்களுடைய பிள்ளைகளில் யாரையாவது அந்த இடத்தில் வைத்துவிட்டு நபி அவர்களை வேறு இடத்தில் கொண்டு போய் தூங்க வைப்பார். அந்த அளவு நபி அவர்களை பாதுகாத்தார் அபு தாலிப். ஏனென்று அவரிடத்துல கேட்ட நேரத்தில் சொன்னார், ஆரம்பத்தில் தூங்கி இருந்த இடத்தை யகூதிகள் பார்த்து விட்டு நடுநிசையில் வந்து என்னுடைய பிள்ளையை கொலை செய்ய வந்தால் அந்த நேரத்திலே நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னுடைய பிள்ளை கொலை செய்யப்பட்டாலும் பிரச்சனையே கிடையாது என நபி அவர்களை பாதுகாப்பதில் உன்னிப்பாக கவனம் எடுத்துக் கொண்டிருந்தார். இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள், நானும் ஆடு மேய்த்திருக்கின்றேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நபி அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலீமா நாயகி ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள். எப்பொழுது எந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என்னுடைய கையிலே தூக்கினேனோ அன்றிலிருந்து எங்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். எல்லா ஆடுகளும் மலையடிவாரங்களில் சென்று சாப்பிட்டு கொண்டு உணவில்லாமல் பால் இல்லாமல் வரும். எங்களுடைய வீட்டில் உள்ள ஆடு மாத்திரம் கற்களை சாப்பிட்டு அதனுடைய பால் மடியிலே பால் ஒழுகி கொண்டிருக்கும். இது எங்களுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்த பரக்கத் என ஹலீமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேதான் தனிமையில் வியாபாரம் செய்யப்படுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோரும் கேட்பார்கள், முஸ்லிம்களுக்கு வியாபாரத்தை தவிர வேண்டுமென்றுமே தெரியாதேன? அது எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வியாபாரம். அதனால் தான் எங்களுடைய மூளையிலே எங்களுடைய தலையிலே அந்த வியாபாரம் அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது நபியுடைய முறைப்படி அழகாக ஓடுதில்லை, அது வழி தவறி விட்டது, அது மாற்றம் ஏற்பட்டு விட்டது, மோசடி புகுந்து விட்டது, ஏமாற்றம் புகுந்து விட்டது. அதனால் தான் நாங்கள் இன்று அதிகமான இடத்திலே வியாபாரத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் படித்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். நபி அவர்கள் வியாபாரத்திலே நலனிமிருந்து நல்ல மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அதே காலத்தில் தான் நபி அவர்களுடைய 25வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக திருமணம் முடிக்கின்றார்கள் கதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்களுடைய திருமணம் என்று வந்தாலே உலகம் பேசுவது எதை தெரியுமா? நபி அவர்கள் ஆயிஷாவை ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சின்ன வயசில் திருமணம் முடித்தார்கள் என்றுதான் சமூகம் பேசிக் கொண்டிருக்கின்றது. என்னிடத்திலேயே சில முஸ்லிம்கள் கேட்டிருக்கின்றார்கள், அது நியாயமான கேள்விதானே, ஆயிஷா நாயகியை நபி அவர்கள் சின்ன வயசுல முடிச்சது யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் தானே என்று. இப்படி கேட்டவர்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், சிந்திக்கக்கூடிய உங்களுக்கும் சொல்லுகின்றேன், நபி அவர்களுடைய 25வது வயது, அழகான வாலிபர், கண்ணியமான குடும்பம், நல்ல அழகுக்கு உவமை, அழகுக்கு பதில் உலகத்தில் எது என்று சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான ஒரு வாலிபர் அவர்கள் முடிக்கக்கூடிய பெண்ணுடைய வயது 40. ரெண்டு பிள்ளையுடைய தாயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 25வது வயதிலே முதலாவது திருமணம் ஒரு விதவையை முடித்தார்கள் என்றால் இதைவிட உலகத்தில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆயிஷாவை சின்ன வயசில் திருமணம் முடித்தார்கள் என்று பேசக்கூடியவர்களே, இந்த 25வது வயதில் நபி அவர்கள் 40 வயது ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள் என்றால் ஏன் இதை மறைத்து பேசுகின்றீர்கள்? இதை ஏன் யாரும் பேசுவதில்லை? ஆயிஷாவை நபி அவர்கள் எத்தனாவது திருமணம் முடித்தார்கள்? முடித்து அவர்கள் வாழ்க்கை நடத்திய எத்தனாவது வயது என யாரும் படித்ததுண்டா, பேசியதுண்டா? அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, நபி அவர்களுடைய 40வது வயது கதீஜா நாயகியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்றால் இதில் ஒரு அந்தரங்கம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? கதீஜாவுக்கு 40 வயது. அந்த கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபியை அல்லாஹ் கணவனாக கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த பண்பாடுள்ள நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்திற்கு அன்று ஷாஹிதாக சைன் பண்ணினவங்க தான் ஹலரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி அவர்களுடைய திருமணத்திற்கு 25வது வயதில் நபி அவர்கள் திருமணம் முடித்து நபி அவர்களுக்கு எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ் கதீஜா நாயகி மூலமாக கொடுத்தான். கதீஜா நாயகியை படியுங்கள், உங்களுடைய பெண்களுக்கு திருத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் கதீஜா நாயகியுடைய வரலாறை படியுங்கள். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டினவர்கள், கணவனை எப்படி மதிக்க வேண்டும் என மதித்து காட்டியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஞாபகம் வந்தாலே அழுவார்கள், அவர்களுடைய ஞாபகம் வந்தாலே ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார்கள். அவர்களுடைய நண்பிகளுக்கு, கதீஜானாயுடைய கூட்டாளிமார்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் நபி அவர்கள். அவ்வளவு பண்பாடான பெண்மணி அவர்கள். அந்த பெண்மணியின் மூலமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு எல்லா குழந்தைகளையும் கொடுத்தான். ருக்கையா, உம்மு குல்சூம், பாத்திமா, அப்துல்லா, அதே போல காசிம் போன்ற பிள்ளைகளை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் நபி அவர்களுடைய இன்னும் ஒரு மனைவியாகிய மாரியத்துல் கிபித்தியா என்ற பெண்மணிக்கு இப்ராஹிம் என்ற பிள்ளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேதான் அந்த மக்கமா நகரத்திலே, அந்த மக்கமா நகரத்துடைய சூழல் எப்படி இருந்தது என்றால், தன்யன்யமான சோதரர்களே, பெரியவர்களே, மக்கள் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தான் நினைத்த பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சின்ன விஷயத்துக்கும் கொலை செய்வார்கள். வட்டி தலைவிரித்தாடி கொண்டிருந்தது. அதே போல விபச்சாரம், அதே போல கண்ணியமான சோதரர்களே, பெரியவர்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான எல்லாம் பகிரங்கமாக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படியாக வாழக்கூடிய கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரிலே நல்ல மனிதராக இருந்தார்கள். எல்லோரும் போற்றி புகழ்ந்தார்கள். அல்லமீன் என சொன்னார்கள், அஸ்ஸாதிக் என சொன்னார்கள். நபி அவர்களை மதித்தார்கள். எல்லோரும் விரும்பினார்கள் நபி அவர்களை. ஏன்? நபி அவர்களுடைய அஹ்லாக் அப்படியாக இருந்தது. நபி அவர்களுடைய பண்பாடு அப்படித்தான் இருந்தது. நபி அவர்களுடைய பேச்சு அப்படியாக இருந்தது. ஆனால் இன்று நபியை விரும்புகின்றோம், நபியுடைய அன்புக்குரியவர்கள் என சொல்லுகின்றோம். நபி அவர்களுடைய அஹ்லாக்கில் நாங்கள் ஜீரோவாக இருக்கின்றோம் சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலேதான் நபி அவர்களுடைய 40வது வயதை அடைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதை அடைந்தவுடன் நபி அவர்களுடைய கவலை கூடியது, நபி அவருடைய சிந்தனை கூடியது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு தாழிக்களுக்கும் வர வேண்டும். அவர்கள் எந்த இயக்கமுடையவர்களாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்கு தன்னுடைய பக்கத்து வீட்டை பற்றிய கவலை வர வேண்டும், தன்னுடைய ஊரை பற்றிய கவலை வர வேண்டும், தன்னுடைய நாட்டை பற்றிய கவலை வர வேண்டும், தன்னுடைய நண்பனை பற்றிய கவலை வர வேண்டும், தன்னுடைய உறவுகளை பற்றிய கவனம் வர வேண்டும். தொழுறாங்க இல்ல, பட்டியோடு இருக்கிறாங்க, ட்ரக்ஸோடு இருக்கிறாங்க, பாவத்தோடு இருக்கிறாங்க என்ற கவலை ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். இது நபிக்கு வந்த கவலை. 40வது வயதிலே நபி அவர்கள் தனிமையானார்கள். நபி அவர்கள் தனிமையில் இருக்க விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் மலையின் மீது ஏறி, அந்த ஜபலு ரஹ்மா என்ற மலையின் மீது ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தனிமையில் இருந்து தியானம் செய்தார்கள். ஏன் நபி அவர்கள் அந்த மலையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அங்கிருந்து பார்த்தால் நேரடியாக காபா தெரிந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்கள் தனிமையில் இருந்ததை கதீஜா நாயகி உதவியாக இருந்தார்கள். எந்த நேரமும் ஒரு நாளைக்கு 3 தடவைகள் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது அந்த மலைக்கு ஏறி நபி அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், நபி அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். அல்லது இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, அந்த மலை அடிவாரத்திலே சென்று நிற்பார்கள். நபி அவர்கள் இறங்கி அந்த மலையிலிருந்து கீழே வந்து கதீஜா நாயகியை பார்த்து பேசிவிட்டு போவார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நபி அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு வஹியை இறக்கினான். நபி அவருடைய 40வது வயதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களை இறுக்கமாக அணைத்து, ஓதுவீராக, இக்ரா என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன பிகாரி என்று அல்லது பயந்த நேரம், அந்த நேரத்திலே தான் குர்ஆனுடைய 1வது வசனம், 5 வசனங்கள் இறங்கினது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் அலக்குடைய 5 வசனங்களும் இறங்கினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உடனே நபி அவர்கள் பயந்தார்கள். ஜிப்ரீலை கண்ணால் 1வது கண்டார்கள். ஓடினார்கள் வீட்டுக்கு. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் கதீஜாவே, நான் பயந்து விட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது என நடுங்கி ஓடோடி கொண்டு தூங்குகின்றார்கள் வீட்டிலே. தூங்குகின்ற நேரத்திலே அன்பான மனைவி, இரக்கமான மனைவி, அன்பான சகோதரே, பெரியவர்களே, தீனுள்ள மனைவி எங்களுடைய வீட்டிலே இருந்தால் அதை தவிர உலகத்திலே ஆறுதல் எங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. கதீஜா நாயகி உட்கார்ந்து நபி அவருடைய தலையை தன்னுடைய மடியிலே தூக்கி வைத்து தலையை தடாவி விட்டு கேட்டார்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நடந்ததெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். சொன்னோன்ன கதீஜா நாயகி ஆறுதல் சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், அப்படி அல்லாஹுடைய தீன் உங்களிடத்திலே வந்தால் அதனை நபி அவருடைய கையை பிடித்து சொன்னார்கள், யா ரசூல் முஹம்மத், நான் அதனை 1வது ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னாங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது வெற்றி. தன்னுடைய மனைவி தன்னை நம்புவது முதலாவது. நபி அவருடைய கையை பிடித்து சொன்னார்கள், கதீஜா, அப்படி ஒரு மார்க்கம் உங்களுக்கு வருமாக இருந்தால் வகி, நான் அதனை முதலாவது ஏற்றுக்கொள்கின்றேன் சொன்னார்கள். நபி அவர்கள் தைரியமானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிட்டு போனாங்க, கதீஜா நாயகி நீங்க பயப்படவானாம், உங்களோட நான் இருக்கின்றேன் எல்லா சந்தர்ப்பத்திலையும். கூட்டிட்டு போனாங்க அவங்களோட சாச்சா வரகத்தை இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் இடத்துல. அவரும் ஒரு ராஹிப், ஒரு வேதத்தை படித்தவர். அவரை பற்றி வரலாறு சொல்கின்றது, அவருடைய வாழ்க்கையில் பத்ரத்துடைய காலத்தில் அவர் வாழ்ந்தாலும் அவர் சிலையை வணங்கியதில்லை. அவரிடத்துல போயிட்டு விஷயத்தை சொல்றாங்க, சொன்னோன்னு அவர் சொன்னாரு, உங்களிடத்துல வந்தவர் சாதாரணமான ஆள் இல்ல, அவர் தான் அன்னாமூசுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் வகி கொண்டு வந்தவர் அவர்தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நீங்க நபி ஆகிட்டீங்க, ஆனால் இந்த மக்கள், இந்த ஊருடைய மக்கள் உங்களை உங்களோட ஊர்ல இருந்து விரட்டுவாங்கன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ முஹ்ரிஜியனி, என்னுடைய இவ்வளவு இரக்கமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, பண்பா இருக்கிறாங்க, பாசமா இருக்கிறாங்க, அசாதிக்குன்னு இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. எப்ப நீங்க ஹக்க பேசுவீங்களோ, உண்மைய பேசுவீங்களோ, சத்தியத்தை சொல்லுவீங்களோ, அப்ப உங்களோட அன்பா இருந்த எல்லாரும் கோபம் ஆகுவாங்க, உங்களை வெறுப்பாங்க. அவரா நல்லா இருந்தாரு, இப்ப கெட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்க. அவர் நல்லா இருந்தாரு, என்னமோ நடந்துட்டு அவருக்குன்னு சொல்லுவீங்க. மென்டல்ன்றீங்க, பைத்தியம்ன்றாங்க, நீங்க பயப்படாதீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க இனிய விரட்டுவாங்களா, இன்னோட எவ்வளவு இரக்கமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, பாசமா இருக்கிறாங்களே. சொன்னாங்க, இல்ல, உங்களை அனுப்புவாங்க அவங்களோட ஊர்ல இருந்து. கவலையோட வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த நேரத்துல வரக்கத்து இப்னு நௌஃபல் ஒரு உறுதிமொழி சொன்னார், அந்த நேரத்துல நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு வந்து நபி அவங்க போர்வையை போத்தி தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனம் இறக்குகின்றது, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. இன்னும் ஒரு குர்ஆன் வசனம் இறக்குகின்றது, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகபிர். குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது, ஏ போர்வை போத்தி தூங்குபவரே, இதுக்கு பின்னால் உங்களுக்கு தூங்கலாது, இதுக்கு பின்னால் உங்களுக்கு அமைதியாக இருக்க முடியாது. எழும்புங்கோ, அல்லாஹ் பத்தி பேசுங்கோ, அல்லாஹ் சொன்னதை சொல்லுங்க, பாவத்தை தடுங்க, நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. எங்க எல்லார்ட்டையும் ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட என்ன தெரியுமா, நன்மையை ஏவுற மட்டும்தான் நாங்க, தீமையை தடுக்கிற கூட்டத்துல நாங்க யாருமே இல்ல. பயம் சொல்லாதே சரலையே, நன்மையை ஏவுவோம் நாங்க, தீமையை தடுக்க மாட்டோம் நாங்க. ஆனா அல்லாஹ் நபிக்கு சொன்னது என்ன தெரியுமா, நல்லா விளங்கிக்கோங்க, அதுல பார்ட் ரெண்டு பார்ட் இருக்குது, ரெண்டு நிபந்தனை இருக்குது, நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நன்மை ஏவுறது மாத்திரமல்ல நம்மிட தொழில், தீமையையும் பயப்படாம தடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி ஆரம்பிச்சாங்க தாவாவ. அன்னைக்கு தான் நபிய நல்லவன் சொன்னவன், நபிய அல்லாஹ் மீண்டு சொன்னவன், நபிய அசாதிக்குன்னு சொன்னவங்க எல்லாம் கேட்டாங்க, என்ன தெரியுமா, மென்டலா, பைத்தியமா, நல்லா தானே இருந்தான், எந்த புதுசா ஆரம்பிச்சிருக்கிறான். கண்ணியமான் சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்கள் பட்ட இன்னல், நபி அவர்கள் பட்ட துன்பம், அது உங்களுக்கு எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், நபி அவங்க மக்காவுடைய பஜார்ல கூலு லா இலாஹ இல்லல்லாஹு துஃப்லிஹூன் என்று சொல்லி கொண்டு போறாங்க. இந்த ஹதீஸ நான் நினைக்கிறேன் அபு சயீதின் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். நான் பார்த்து கொண்டிருந்தேன் மக்காவுடைய பஜார்ல ஒரு அழகான வாலிபர் மக்கள் ஒருத்தர் வந்தாரு, காரி முகத்துல துப்பினாரு. நான் பார்த்து கொண்டிருந்தேன், அழகான முகத்துல அப்படியே அந்த மனிதருடைய உமிழ் நீர் முகத்துல வடிந்தது. ஒரு வாலிப பெண்மணி பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த புடவத்துன தண்ணில நலச்சி முகத்தை தொடச்சு விட்டாங்க. நான் கேட்டேன், இவர் யாரு என்று சொன்ன நேரத்துல அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால, அப்பதான் நான் விசாரிச்சு பார்த்தேன், அதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அவங்களோட முகத்துல துப்பினது யாரு தெரியுமா, அவங்களோட வாப்பாட நானா அபூலஹப் என்று சொல்லக்கூடியவரு. அது தொடச்சு விட்டவர் யார் தெரியுமா, ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய தாவாக்கு உறுதுணையாக இருந்த நபி அவர்களுடைய பிள்ளைகள். நபி அவர்களுக்கு பின்னாலே பாத்திரத்தில் தண்ணீரையும் புடவத்துண்டையும் எடுத்துக்கொண்டு ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அலைவார்கள். இப்படி யாராவது ஏசி விட்டால், தூற்றி விட்டால், துப்பி விட்டால், நபி அவர்களுக்கு அடித்து விட்டால் முகத்தை துடைத்து விடுவார்கள் தன்னுடைய தந்தையுடைய முகத்தை. அன்பான சகோதரே பெரியவர்களே, இதைவிட நீங்கள் படியுங்கள் நான் சொன்ன புத்தகத்தை, நபியுடைய வரலாறை. நபியுடைய உம்மத் என்று சொல்வது பெருமை அல்ல, நபியுடைய அன்புக்குரியவர்கள் என்று சொல்வது பெருமை அல்ல, நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது பெருமை அல்ல. நபியுடைய வாழ்க்கையை படியுங்கள். நபி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், இப்படி இன்னல்களோட துன்பத்தோட நாளுக்கு நாள் இஸ்லாத்தை ஓரிரு சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மதி மக்கமா நகரத்திலே கண்ணியமாக வாழ்ந்த நபி கேவலப்படுத்தப்பட்டார்கள். நடக்கின்ற போதெல்லாம் கேவலமாக பேசினார்கள், நபியுடைய முகத்திலே தூற்றினார்கள். நபி அவர்களை கண்ணியமான சோதனை பெயர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலேதான் நபி அவர்களுக்கு உதவியாக கதீஜா நாயகி இருந்தார்கள், அபூ தாலிப் இருந்தார்கள். எல்லா கட்டத்திலையும் அபூ தாலிப் நபி அவருக்கு உதவியாக இருந்தார். அந்த கட்டத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்த அபூ தாலிப் மரணித்து விட்டார். அபூ தாலிபுடைய மௌத்துக்கு பின்னால் நபி அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். அதுக்கு சில நாட்களுக்கு பின்னால் நபி அவர்களுக்கு இன்னும் உதவியாக இருந்த கதீஜா நாயகி மரணித்து விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாமா இபின் அல் அசீர், அல்லாமா தபரி, அல்லாமா இபின் கசீர், அல்லாமா இபின் ஹிஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், கிதாபில் எழுதுகின்றார்கள், அந்த காலத்தை ஆமுல் ஹுசுன் கவலை ஆண்டி நபி அவர்கள் கவலையால் தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய துன்பத்தை, தனக்கு இருக்கக்கூடிய விடயங்களை சொல்ல யாருமே இல்லாமல் தவங்கி அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொந்தங்கள் ஒதறி தள்ளியது, உறவுகள் ஒதுக்கியது நபி அவர்களை. ஏன்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நபி அவர்கள் ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு கட்டத்திலே தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், மக்காவில் இருந்து நபி அவர்கள் தாயிஃபை நோக்கி பயணம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அன்பான சகோதரர்களே பெரியவர்களே, தாயிஃபில பெரிய ஒரு எண்ணத்தோட நபி அவர்கள் போனார்கள். தாயிஃபுடைய மக்கள் வரவேற்பார்கள், தீனை ஏற்றுக்கொள்வார்கள் என சென்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்று அங்கே தாவா செய்கின்றார்கள். அங்கே மக்காவை விட பயங்கரமாக இருந்தது தாயிஃபுடைய சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில இருந்து அடிக்கப்பட்டார்கள். ரத்தம் நபி அவருடைய மேனியிலிருந்து கொட்டியது, சிகப்பு கலராக தங்களுடைய பாதணி ஆகியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடவிட்டு அடிக்கப்பட்டார்கள். அத நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருந்து அந்த அடிபட்ட ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்படுகின்றார் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க நபி அவங்கள பாக்குறதுக்கு வந்தாங்க. தாயிஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும் கூவா என்று இடம் இருக்கிறது, மஸ்ஜிதுல் கூவா என்று. நபி அவர்கள் அந்த இடத்துல தான் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள். உட்கார்ந்து நபி அவர்கள் தங்களுடைய இந்த கையை தலைக்கு வைத்து இந்த பகுதியை அந்த இடத்தில் வைத்து சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அந்த அத்தாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து நபி அவர்களோட பேசி நபி அவர்களுக்கு தண்ணியும் திராட்சை பழங்களும் கிரேப்ஸும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த கிரேப்ஸ் பிக்கப்பட்ட தோட்டமும் அந்த தண்ணீர் எடுக்கப்பட்ட கிணறும் இன்னமும் இருக்குது சகோதரர்களே பெரியவர்களே. அந்த தோட்டத்தில இருந்துதான் அத்தாஸ் ரழியல்லாஹு கொண்டு வந்து கொடுத்தாங்க நபி அவங்களுக்கு. நபி அவங்க அதை சாப்பிடுற நேரம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சாப்பிட்ட உடனே அத்தாஸ் ரழியல்லாஹு கேட்டாங்க, இன்னருக்க சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நபி அவங்க கேட்டாங்க அத்தாசுரத்துல நீங்க எங்க உள்ளவங்க, சொன்னாங்க நான் யமன் நாட்டை சேர்ந்தவன். சொன்னாங்க நபி அவங்க எங்கட சகோதரர் ஒருத்தர் யமன்ல இருக்கிறார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நபி இருந்தாரு. உடனே நபி அவருடைய கையை பிடித்து அத்தாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இடம் கூட இன்னமும் தாயிஃபிலே அந்நியமான சௌதல இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு பின்னால் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபும் சக்சஸ் இல்ல, யாரும் ஏற்றுக்கொள்ளல. நபி அவங்க மீண்டும் மக்காவுக்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மக்காவை நோக்கி மக்காவுக்கு வர நேரம் மக்காவில் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா உள்ளுக்கு வரக்கூடாது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. வருவதாக இருந்தால் மக்காவில் யாராவது நபி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், கஃபாலத் கொடுக்க வேண்டும். இன்னமும் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க இவர் தான் என்ற கஃபீல். கஃபீல் தான் கஃபாலத், உங்களுக்கு அடைக்கலம் தந்தவர், உங்களுக்கு பொறுப்பானவர். அப்படி ஒருத்தர் இல்லாமல் மீண்டும் முஹம்மது மக்காவுக்கு வரக்கூடாது என பகிரங்கமாக அறிவித்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய எல்லையில் நின்று கொண்டு சுமார் வரலாறு சொல்கின்றதே 3 அல்லது 5 நாட்கள் நபி அவர்கள் இருந்தார்கள். இருந்து மக்கா உள்ளுக்கு இருந்த தன்னுடைய உறவுகளுக்கெல்லாம் செய்தி அனுப்பினார்கள், மக்கா உள்ளுக்கு வருவதற்கு எனக்கு அனுமதி அளியுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். யாருமே முன்வரவில்லை. நபி அவர்கள் அழுது கொண்டே 5 அல்லது 4 நாட்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேதான் நபி அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே வரல. அந்த மக்காவில் இருந்த முத்தஹிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். நபி அவர்களுடைய தூர சொந்தக்காரர் அவர். அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு 5 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. 5 ஆம்பளை பிள்ளையும் கூட்டிக் கொண்டு கவசம் அணிவித்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மக்காவுடைய எல்லைக்கு வந்து நபி அவர்களிடத்துல சொன்னாரு, நான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன், நீங்கள் மக்கா உள்ளுக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் முத்தஹிம் இப்னு அதி அந்த நேரத்தில் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படியான முத்தஹிம் இப்னு அதிகளையும் அபூ தாலிப் போன்ற மனிதர்களையும் உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. சகோதரர்கள், இந்த நாட்டிலே இஸ்லாம் அல்லாதவர்களை எங்களுக்கு பேசக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். நபி அவர்கள் மக்கா உள்ளுக்கு வந்து அந்த காபாவில் தொழுதார்கள். முழு மக்காவாசிகளும் நபி அவர்கள் தொழுததை பார்த்தார்கள், அழுதார்கள். சுஜூதில் நீண்ட நேரம் இருந்து துஆ செய்தார்கள் நபி அவர்கள். ஏன் சொந்த ஊருக்கு வருவதற்கு, கிட்டத்தட்ட 50 வருஷம் வாழ்ந்த ஊருக்கு வருவதற்கு யாருடைய உதவி தேவைப்பட்டு விட்டது? ஏன் அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே இவ்வளவு பிரச்சனைகள் நபி அவர்கள் சந்தித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்த காலகட்டத்திலே தான் அல்லாஹ் நபி அவர்களை வானுலகத்துக்கு கூப்பிட்டான். அதுதான் மியராஜுடைய பயணம். நபி அவருடைய 51வது வயதிலே நபி அவர்களை அல்லாஹ் விண்ணுலகத்துக்கு அழைத்தான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் நபி அவர்கள் கவலையாக இருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்களை கண்ணியப்படுத்தத்தான் அல்லாஹ் அழைத்தான். அழைத்து நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு சென்று, அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சிதரத்துல் முந்தஹா என்ற இடத்துக்கு அதுக்கப்பால் நபி அவர்களை சொன்னார்கள், நீங்கள் போயிட்டு அல்லாவை சந்தித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் வாருங்களேன் போவேன் சொன்னோன்ன ஜிப்ரீல் சொன்னார்கள், இதற்கு பின்னால் நான் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் எரிந்து சாம்பலாகி விடுவேன் என சொன்னார்கள். நபி அவர்கள் தங்களுடைய பாதணிகளை கலட்டிவிட்டு அல்லாவை சந்திக்க போனார்கள். போன நேரம் அல்லாஹ் சொன்னான் நபி அவர்களுக்கு, நபியே முஹம்மதே உங்களுடைய பாதணிகளை அணிந்து கொண்டு வாருங்கள் என வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். தாயிஃபிலே நபி அவர்கள் அந்த பாதணி இரத்தத்தால் துவண்ட அந்த காரணத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபி அவர்களை பாதணியை போட்டு விட்டு வாருங்கள், அணிந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூரிச்சி நாம் அழைக்கல்ல சந்திக்க வர சொன்ன நேரத்திலே குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா மூசா மேராஜிலிருந்து நபி அவர்கள் தொழுகையை அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வந்தவுடன் அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான், நபியே உங்களுக்கு மக்காவுடைய சூழல் சரி வராது, மக்கா பொருத்தமான இடம் அல்ல. நபி அவர்களுடைய 53வது வயது அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், நீங்க மதீனாவுக்கு போங்க. அதுக்கு பின்னால்தான் நபி அவர்கள் 53வது வயதிலே, அன்பான சகோதரே, பெரியவர்களே, நபி அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய உதவியுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சௌர் குகையிலே 3 நாள் தங்கி இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 அல்லது 14 நாட்களிலே மதீனமா நகரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். மதீனமா நகரத்துக்கு அடைந்தவுடன் நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா மக்கள் வரவேற்றார்கள், உதவி அளித்தார்கள். தலால் பத்ரு என்று சொன்னார்கள், எங்களுக்கு சந்திரன் உதயமாகிவிட்டது என்று நபி அவர்களை போற்றி புகழ்ந்து அழைத்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து பத்து வருடம் வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஹிஜ்ரி 2 முதலாவது யுத்தம் நடைபெறுகின்றது, பத்ருடைய யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த பத்ருடைய யுத்தத்திலே 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள் உயிருடன். அந்த கைதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய நாள் இதே இடத்திலே இதே ஊரிலே இந்த இடத்தில் இந்த 70 பேரையும் முத்தஹிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர் வந்து இந்த 70 பேரையும் முஹம்மத் நீங்க உற்றுங்க என்று சொன்னா நான் உடனடியாக உற்றுவேன். ஏ தெரியுமா, அன்று நான் தாயிஃபில் இருந்து வந்து மக்காவுக்கு வரையலாம இருந்த நேரத்திலே எனக்கு அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி கடனாக நான் இந்த 70 பேரையும் உயிரோடு உடுவேன். முத்தஹிம் இப்னு அதி வந்து சொன்னால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான நன்றி உணர்வுகள் எங்களுக்கு இருக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. இன்று நன்றி கெட்ட ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்புகளிலே பேசப்பட வேண்டிய விடயங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேதான் மதீனாவில் மஸ்ஜித் நபவி அமைக்கப்படுகின்றது. மதீனாவில் இருந்து முழு உலகத்திற்கும் தீன் பரவுகின்றது. மதீனாவில் இருந்து எல்லா பாகங்களுக்கும் உலகத்திலே தீன் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அன்னியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏகப்பட்ட பகுதிகளில் குர்ஆனில் இருந்து இறக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்திலேதான் நபி அவர்களுடைய கடைசி காலத்தை அடைந்தார்கள். அந்த நேரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பயான் செய்தார்கள். அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபதன் கையரஹுல்லாஹு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கையரஹுல்லாஹு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மின் ஸஹரத்தி துன்யா மா ஷா அவர் உலகத்தை தேர்ந்தெடுக்கவா ஆஹ்ரத்தை தேர்ந்தெடுக்கவா என்று பொருத்தம் கொடுத்த நேரத்திலே அவர் ஆஹ்ராவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்ன நேரத்திலே எல்லா சஹாபாக்களும் சொல்கின்றார்கள், அந்த சபையிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அழுதார்கள், நாங்கள் எல்லாம் பார்த்தோம், ஏன் இந்த கிழவன் இந்த வயோதிபன் அழுகின்றார். நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், ஆகரத்தை தேர்ந்தெடுத்து சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் அன்று சொன்னது என்ன தெரியுமா, அவர்கள் மௌத்தா போகின்றார்கள் என்ற செய்தியைத்தான் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுருக்கமாக சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார்கள். கடைசி கட்டத்தை நபி அவர்கள் அடைந்தார்கள். நபி அவர்களுடைய மௌத்தாகரத்துக்கு கிட்டத்தட்ட நபி அவர்களுடைய 13 அல்லது 14 அல்லது 11 நாட்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். தலைவலி கடினமாகியது, காய்ச்சல் நபி அவர்களுக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே ஜன்னத்துல் பக்கீக்கு பேய்த்திருந்தார்கள் சஹாபாக்களுடைய கபரை தரிசிப்பதற்காக வேண்டி. ஜன்னத்துல் பக்கீலே கிட்டத்தட்ட சுமார் 10,000 சஹாபாக்களுடைய கபர் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்று நபி அவர்கள் இருக்கின்ற கட்டத்திலே திரும்ப நபி அவர்களுடைய வீட்டுக்கு வர முடியாமல் நோய்வாய்ப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய உதவியுடன் நபி அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா நோய்களும் கிட்டத்தட்ட 13 அல்லது 14 நாட்கள் தான் கடைசி காலத்தில் நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். இன்று நோயோடு யாராவது மௌத்தாகினா அதை இழிவாக நாங்கள் பேசுகின்றோம். நோய் வந்து மௌத்தாயினார் பாருங்க, காய்ச்சல் வந்து மௌத்தாயினார் பாருங்க, அல்லது நோய் வரக்கூடியவங்களை நாங்கள் கேவலமாக நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி கட்டத்தில் கூட நோயோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபி அவருடைய நோய் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா நாயகியுடைய வீடு என்பது இப்பொழுது நபி அவருடைய ரவுலா ஷரீப் இருக்கக்கூடிய கபர் இருக்கக்கூடிய அதே இடம்தான் ஆயிஷா நாயகியுடைய வீடு. நபி அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு 5 முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய நோய் அதிகமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டினார்கள். ஒன்று திரட்டி நபி அவர்கள் சொன்னார்கள், நான் யாருக்காவது கடன் தர இருந்தால் என்னுடைய கடனை கேளுங்கள். நான் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அந்த அநீதிக்கு பகரமாக என்னிடத்திலிருந்து ஏதாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அன்னியமான சகோதரி பெரியவர்களே, எல்லா சஹாபாக்களும் பயந்து அழுதார்கள். ஒரு சஹாபி மாத்திரம் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சாட்டையால் அடித்திருந்தீர்கள் என்று சொன்னவுடன் முழு மஜிமாவும் அழுததே, முழு மஜிமாவும் பயந்ததே. அவர் சொன்னார், அதுக்கு பகரமாக நான் உங்களிடத்திலே எடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அன்பான சகோதரே பெரியவர்களே, அவர்தான் உக்காசா ரழியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சஹாபி உமர் கொதித்தெழுந்தார்கள். சஹாபாக்கள் அவரை கடினமாக பார்த்தார்கள். நபி அவர்கள், அந்நியமான சோதரே பெரியவர்களே, இன்று எங்களை பெரியவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், எங்களை பெரிய மக்களாக நினைக்கும் நாங்கள், நாங்கள் ராயல் ஃபேமிலி என நினைக்கக்கூடியவர்கள் இந்த உதாரணத்தை எடுக்க வேண்டும். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நியமான சோதரே அடிங்கள் என்று தங்களுடைய முதுகை திருப்பி காட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எனக்கு அடிக்கிற நேரம் நான் வெறும் மேலோடு இருந்தேன். நபி அவர்களுடைய ஜுப்பாவை உயர்த்தி முதுகை திருப்பி காட்டினார்கள். நபி அவர்களுடைய முதுகிலே அந்த நுபுவத்துடைய முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. முதுகை திருப்பி காட்டினவுடன் அந்த உக்காசா பாய்ந்து நபி அவர்களை கட்டி அணைத்து அந்த நுபுவத்துடைய முத்திரையில் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களிடத்தில் பழிக்கு பழி வாங்க நான் சொல்லவில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், உங்களுடைய மேனியுடன் யாருடைய உடம்பு படுமோ அவருக்கு நரகம் ஹராமாயிருந்தோ அதுக்காக வேண்டித்தான் யா ரசூலுல்லாஹ், நான் அப்படி நடந்து கொண்டே, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க யா ரசூலுல்லாஹ் என்றவுடன் முழு மஜிமாவும் அழுததே. கண்ணியமான சோதரே, நபியுடைய கடைசி காலங்கள் இவைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால, கண்ணியமான சோதரே பெரியவர்களே, தொழுகைக்கு சஹாபாக்கள் எல்லாரும் சஃப்ல நிக்கிறாங்க. நபி அவங்க வார் வருவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க உலு செய்யறாங்க. ஒரு உலு செய்யற இடையில மட்டும் நபி அவர்கள் 3 முறை மயங்கி விழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகத்துல சொன்னாங்க, ஆயிஷா உங்களோட வாப்பாக்கு சொல்லுங்க தொழுவிக்க சொல்லி. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க நின்ற இடத்துல இருந்து ஏன் வாப்பா நின்று தொழுவிச்சு கொள்ள மாட்டாங்க, அவங்க மென்மையான மனிதர். சொன்னாங்க, ஆயிஷா சொல்லுங்க, என்னால எலும்பி நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த முசல்லாவில் நின்று தொழுவித்தார்கள். அழுது கொண்டே நபி அவர்கள் அந்த காட்சியை தன்னுடைய வீட்டிலிருந்து எலும்பி ஜனலால் பார்த்து நபி அவர்கள் புன்முறுவல் கூர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்பான சகோதரே பெரியவர்களே, இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நபி அவங்க கடைசி கட்டத்தை அடைந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் நாளை மரணிக்க போகின்றார்கள். இன்று இரவு எங்களுடைய வீட்டிலே லாம்பை பத்துவதற்கு எண்ணெய் இருக்கவில்லை. நான் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி எண்ணெய் கொஞ்சம் கடன் வாங்கி லாம்பு பத்தினேன்னு சொன்னாங்க. இதுதான் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. அன்பான சகோதரே பெரியவர்களே, நபி அவங்க 3 வசியத் செஞ்சாங்க. மௌத்தாகிற நேரம் நபியோட அன்பு வச்சு நினைக்கிறவங்க, நபியை பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறவங்க, நபி அவங்களோட பிறந்த நாளை கொண்டாட விரும்புறவங்க, இந்த 3 வசியத்தை நிறைவேற்றுங்கள் சொன்னாங்க. நபி அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது, அங்கே தொழுகை வீணடிக்கப்படுகின்றது. நபியுடைய வசியத்தை வீணடித்து நபி அவருடைய பிறந்த நாள் கொண்டாட வேண்டுமா? அஸ்ஸலா தொழுகை யாரு தொழவில்லையோ, நீங்கள் நபியுடைய வசியத்தை நிறைவேற்றவில்லை. ரெண்டாவது சொன்னாங்க நபி அவங்க, வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட மனைவிமாருடைய விடயத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. மூணாவது சொன்னாங்க, அஹ்ரிஜில் யஹூத வன் நஸாரா மின் ஜஸீரத்தில் அரப், யகூதிகளையும் நசராணிகளையும் அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியிலே அனுப்பிவிடுங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் இன்று எங்களுடைய அரேபிய சகோதரர்கள் எங்களுடைய நபியுடைய கால்பாதம் பட்ட பூமியிலே யகூதிகளுக்கும் நசராணிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களை மதிக்கின்றார்கள். நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கு மரியாதை இல்லை. நான் USA என்றால் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பெருசாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே பெரியவர்களே வாலிபர்களே, இதே கட்டத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் பிறந்தார்களோ, எந்த நாளில் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார்களோ, எந்த நாளில் இந்த உலகத்தை அழகூட்டினார்களோ, எந்த நாளில் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு அருட்கொடையாக வந்தார்களோ, அதே நாளிலே அதே நேரத்திலே அதே டேட்ல கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே ஆயிஷா நாயகியுடைய மடியிலே அர்ரஃபீக்குல் ஆலா என்று சொல்லும் பொழுது இந்த உயிரை விட்டு இந்த உலகத்தை விட்டு தெரிந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள், மௌத் ஆகினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் வினயமாக கேட்கின்றேன், நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்களே, நபி அவர்கள் மரணித்த நாளும் அதுதான். அந்த நாளில் சந்தோஷப்படுவதா, நாம் கவலைப்படுவதா கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே? எனவே நபி அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் வருகின்றார்கள். வருகின்ற சஹாபாக்களை பார்த்து பாத்திமா கேட்டார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, யா அனஸ், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபியோட மிச்ச நெருக்கமானவங்க, அஸாபத் அம்புசுக்கும், உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு நபிய குழிய தோண்டி உள்ளுக்கு போட்டு மண்ணால மூடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த பாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, நபியோடைய மௌத்த சஹாபாக்களால் தாங்கலாம் பேட்டது, அதை உமர் வால் எடுத்துக்கொண்டு நடந்தாங்க, யாராவது நபி மௌத்துன்னு சொன்ன கழுத்தை வெட்டு வேண்டு. சில சகாபாக்கள் அப்படியே மென்டல் ஆகினாங்க, மௌனி ஆகினாங்க, ஒரு விளப்பமும் இல்லாதவங்க. அன்பான சோதரே, பெரியவர்களே, நான் நபியுடைய 63 வருடத்தை உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் இன்னும் 50 நிமிஷத்துல சொல்லி இருக்கின்றேன். சகோதரே, பெரியவர்களே, நபியுடைய வரலாறை படிப்பதல்ல, வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்கள். நபியுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாக்குங்க. நபி சொன்னதை, நபி செஞ்சதை, நபி செஞ்சு காட்டினதை, நபி அனுமதிச்சதை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து பூரணமாக நபியுடைய அன்போட வாழ்ந்து நபிய நபியுடைய அந்த திருமுகத்தை சொர்க்கத்திலே பார்த்து கொண்டு நபியுடன் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கையாளனை, இறக்கமுள்ளவனை, அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அதை கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக, அனைவருக்கு ரஹ்மத் செய்வாயாக, நபியுடைய அன்பை எங்களுடைய அடி மனதிலே தருவாயாக, நபியுடைய வாழ்க்கையை தருவாயாக, நபியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சொர்க்கத்துல தருவாயாக, நபியோட சொர்க்கத்துல எங்களை வச்சிருக்கிற அல்லாஹ், நபியுடைய அன்பை ஆழமாக்கிறிய அல்லாஹ், நபியுடைய சுன்னாவில் அன்பை ஏற்படுத்துறிய அல்லாஹ், நபியுடைய வாழ்க்கையில் அன்பை ஏற்படுத்துறிய அல்லாஹ், முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை நபியுடைய வாழ்க்கையாக்கிறிய அல்லாஹ். வாஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். குல்லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.